ஈராக்கிலிருந்து ஈரான் சில ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஈராக் அரசாங்கம் அதை மறுத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய தாக்குதலை கண்டுகொள்ளாமல் ஈராக்கின் பதிலடியை மேற்குலகம் கண்டிப்பதாக எர்டோகன் விமர்சித்திருக்கின்றார். மறுபுறம் ஈரானை முடக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. இது தவிர ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இவற்றுக்கிடையில் ஐநாவின் முழு உறுப்பினராக மாறுகின்ற பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலிற்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமையன்று இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் ஈரானினுடைய சில ஏவுகணைகள் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சூடானி இந்த தகவலை முழுவதுமாக மறுத்திருக்கிறார். ஈராக்கிலிருந்து ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் ஏவப்பட்டன என்பது எங்களுக்கு கிடைத்த ராணுவ அறிக்கைகள் மூலம் நிரூபிக்கப்படவில்லை என்று அல் சூடானி சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக எங்களினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. ஈராக்கை மீண்டும் போரில் கொண்டுவர எந்த அரசு சாரா அமைப்பையும் பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்கவில்லை. ஈராக்கை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஈராக்கை மோதல் அரங்கிலிருந்து விலக்கவும் நாங்கள் எங்களுடைய சட்ட நடைமுறைகளை எடுத்து வருகின்றோம் அப்படின்னு சொல்லி ஈராக்கினுடைய பிரதமர் முகமது சியா அல் சூடானி சொல்லியிருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலினுடைய தாக்குதலை கவனிக்காமல் ஈரானினுடைய பதிலடியை மட்டுமே மேற்குலகம் கண்டிப்பதாக எர்டோகன் விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய கிழக்கில் சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு நெதன்யாகுவும் அவருடைய அரசாங்கமுமே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி துருக்கிய ஜனாதிபதியான ரெசப் தைப் எர்டோகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி காசாவில் இருக்கின்ற ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலானது பிராந்திய மோதலை தூண்டுகின்ற நோக்கத்தில் ஆத்திரமூட்டுகின்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காசாவில் இஸ்ரேல் நடத்துகின்ற கொடுமைகள் மற்றும் இனப்படுகொலை ஆகியன முடிவுக்கு வர வேண்டியதனுடைய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை ஈரானினுடைய தூதரகம் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலை கவனிக்காமல் மேற்குலகம் ஈரானினுடைய பதிலடியை மட்டுமே கண்டிப்பதாக எர்டோகன் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இதற்கிடையில் ஈரானை முடக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானினுடைய வான் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் G7 உள்ளிட்ட நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடனும் காங்கிரஸில் இருகட்சி தலைவர்களுடனும் ஒரு விரிவான திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். வரவிருக்கின்ற நாட்களில் அமெரிக்கா ஈரானை குறிவைத்து புதிய பொருளாதார தடைகளையும் விதிக்க இருக்கிறது. ஈரானினுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் திட்டம், அதேபோல இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படை மற்றும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தை ஆதரிக்கின்ற நிறுவனங்களுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த புதிய பொருளாதார தடைகள் மற்றும் பிற நடவடிக்கைகள் ஈரானினுடைய ராணுவ திறனையும் செயல்திறனையும் கட்டுப்படுத்துவதற்கும் சீரழிப்பதற்கும் ஒரு நிலையான அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சூளுரைத்திருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொடர்பான பொருளாதார தடைகளுக்கு மேலதிகமாக பயங்கரவாதம், பயங்கரவாத நிதியுதவி மற்றும் பிற சட்டவிரோத வர்த்தகம், கொடூரமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் உள்ளிட்ட பினாமி குழுக்களுக்கான ஆதரவு ஆகியவற்றுடன் தொடர்புடைய 600க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடையினை விதித்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க 32 நாடுகளை இஸ்ரேல் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய காசாவில் உள்ள மஹாசி அகதிகள் முகாம் மீது இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதே போல ரஃபாவில் உள்ள ஜாப்னா அகதிகள் முகாமில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலிய குடியேற்ற தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றன. காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலை ஆதரிக்கும் நிறுவனங்களை உலகெங்கிலும் இருக்கின்ற பாலஸ்தீனர் களுக்கான ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக முற்றுகையிட்டு வருகிறார்கள். என்ன இருந்த போதிலும் இஸ்ரேல் காசா காசா மீதான தாக்குதல்களை நடத்தி அங்குள்ள அப்பாவி மக்களினுடைய உயிரையும் பறித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இவற்றுக்கிடையில் 3 மில்லியன் பாலஸ்தீனர்களுக்கு அத்தியாவசியமான உதவிகளை வழங்க ஐக்கிய நாடுகள் சபை செவ்வாய்க்கிழமையன்று, அதாவது நேற்று, 2.8 பில்லியன் டாலர் பண உதவிக்கான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் நிலவுகின்ற பஞ்சத்தை சமாளிக்க உணவு, நீர், அது மட்டுமின்றி சுகாதார வசதிகளும் தேவை என்பதை குறித்த நிறுவனம் வலியுறுத்தியிருக்கிறது. காசா மற்றும் மேற்கு கரையில் அமெரிக்க மனிதாபிமான அலுவலகத்தினுடைய தலைவர் ஆண்ட்ரியா டி டொமினிகோ செய்தியாளர்களிடம் இந்த தகவலை கூறியிருக்கிறார். மேலுமே மருத்துவமனைகள், நீர், சுகாதார வசதிகள், வீடுகள், சாலைகள் மற்றும் பள்ளிகள் கூட அளிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காசாவினுடைய மிகப்பெரிய மருத்துவ வசதியான அல்சிஃபா மருத்துவமனையில் இஸ்ரேலின் சமீபத்தில் முடிவடைந்த 2வது பெரிய ராணுவ நடவடிக்கை மிகவும் அழிவுகரமானதாக இருந்தது என்றும் டி டொமினிகோ கூறியிருக்கிறார். இறுதியாக ஐநாவினுடைய முழு உறுப்பினராக மாறுகின்ற பாலஸ்தீனத்தினுடைய முயற்சியை ஆதரிக்குமாறு அரபு ஐநா உறுப்பு நாடுகளினுடைய குழு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை, இறையாண்மை மற்றும் மாநிலத்தன்மை ஆகியவற்றுக்கான மீள முடியாத உரிமைகளை நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அரபு குழு அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த முயற்சியை எந்த நாடுகளுமே தடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சபை உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஐநா பொதுச்சபை உறுப்பு நாடுகளில் தேவையான 1/3 நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீன மாநிலத்தை அங்கீகரித்திருக்கின்றன. ஆனால் இந்த விண்ணப்பத்தை முதலில் UNSC அங்கீகரிக்க வேண்டும். அங்கு அமெரிக்கா உட்பட நிரந்தர உறுப்பினர்கள் இந்த தீர்மானங்களை வீட்டோ செய்யலாம் என்பதே இங்கிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை. மேலும் பாலஸ்தீன ஆணையத்தை முழு ஐநா உறுப்பினராக பரிந்துரைக்கின்ற தீர்மானம் இரு மாநில தீர்வுக்கு வழிவகுக்காது என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் கூறியிருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். அது மட்டுமின்றி அமெரிக்கா இரு மாநில தீர்வை ஆதரிப்பதாக ஜோ பைடன் திட்டவட்டமாக கூறியதாகவும், விரைவில் அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலும் குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.